ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போதம். சூத்திரம் 10. வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
பத்தாம் சூத்திரம் இப்படி சாதித்ததுனால அது பெரும் பயன் என்ன சொல்றதுனால பயனியல்னு வருது. பத்தாம் சூத்திரம் சாதித்தனால் பெரும் பயன். பயன் ரெண்டு. பயன் என்ன? முத்தின்னு சொல்லுவீங்க இல்லையா? அது தமிழ்ல தமிழுக்கு வாங்க வீடு பேரு. அந்த இடத்துல அந்த தமிழ் முத்தியை வந்து தமிழ்ல சொல்றதுல ரொம்ப சிறப்பு இருக்கு. முத்தின்னு சொல்றதை விட வீடு பேரு. முத்தி என்பது வீடு மட்டும் தான் குறிக்கும். பேருங்க தான் உள்ளடங்கு இருக்கு. நாம தமிழையும் வீடுன்னு சொல்றோம் இல்லையா? வீடு பேரு என்பது முழுமையான சொல். விட வேண்டியது எது, பெற வேண்டியது எது, ரெண்டும் இருக்கு. அப்ப பயன் என்பது வீடு பேரு. அதிலே வீடு என்பதை சொல்லக்கூடியது இந்த பத்தாம் சூத்திரம். பேரை சொல்லக்கூடியது பதினொன்றாம் சூத்திரம். வீடு என்பது அதாவது பாச நீக்கம், அது ஒரு பயன். பாச நீக்கம் பெரிய பயன்க. அது எவ்வளவு வேதமே செஞ்சிருக்கு இந்த பாச கூட்டம். நம்ம கூட வந்துட்டு பெரிதிரிந்து பேதையார் கேண்மை பிரிவின்கண் பீழை தருவது ஒன்றின்னு சொன்னார் பாத்தீங்களா? அப்ப பேதையார் கேண்மை நீங்குவதே ஒரு பயன் அவர் சொல்லியிருக்காரு. சைவ சாந்தத்தை அப்படி சொல்லியிருக்காரு அவர். ஆனா பாச நீக்கம் ஒரு பயன் நாம சொல்றோம். அதுக்காண்டி சொல்றேன், இதுக்கு பயன் வந்து பாச நீக்கம். பத்தாம் சூத்திரம் பயன் இல்லையே இருக்கு. என்ன பயனை சொல்கிறது? பாச நீக்கமாகிய பயனை சொல்கின்றது. பதினொன்றாம் சூத்திரமும் பயன் இல்லதான் இருக்கு. அது சிவப்பேர் என்ற பயனை சொல்கின்றது. ஆக இந்த பாச நீக்கம் இருக்கின்றதே, இது எப்படி நிகழ்கின்றது? இந்த ஆன்மா இப்படி சிவத்தை தரிசித்துக் கொண்டிருக்கிறதல்லவா? தன் அறிவிலே இந்த ஆன்மாவானது தன் அறிவிலே. இப்ப அந்த அறிவை தவிர அதுக்கு வேற எந்த கருவியும் கிடையாது. தத்துவங்கள்லாம் நீங்கியாச்சு. ஆனா அறிவுக்கு ஒரு துணை வேண்டுமே. ஏன்னா ஆன்மா அறிவு என்பது அப்படியே கண் ஒளி மாதிரி அல்லவா? கண் ஒளிக்கு நிச்சயமாக ஒரு துணை வேண்டுமே. இரவு நேரத்தில் வந்து வேற எப்ப ஒளிகளின் துணை வேண்டும்? விளக்கு ஒன்று பொருத்திக் கொள்ளணும், அல்லது மின்சார விளக்கு. பகல் நேரத்தில் கூட அதுக்கு சூரிய ஒளியின் துணை வேண்டும். இப்படி கண் ஒளிக்கு கண்டிப்பாக பிரிதொரு ஒளியின் துணை வேண்டும். எந்த நிலையிலும், இரவிலும் வேண்டும், பகலிலும் வேண்டும். அதுபோல இந்த ஆன்மா அறிவிற்கு, அது கட்டு நிலையாக இருந்தாலும் சரி, வேட்டு நிலையாக இருந்தாலும் சரி, இந்த ஆன்மா அறிவிற்கு ஒரு துணை வேண்டும். கட்டு நிலையிலே தத்துவங்களின் துணை. எல்லாம் பேக்ரவுண்ட்ல திருவுருள் இருக்கு, முன்னணியில நெருகு தத்துவங்களை வைத்து அவற்றின் வாயிலாக திருவுருள் உணர்த்துகின்றது. அப்ப முதல் துணை வந்து அதுக்கு தத்துவங்கள் தாங்க. முத்தி நிலையிலே தத்துவம் எல்லா தத்துவம் நீங்காச்சு. அப்ப எது துணை? திருவுருள் ஒன்றுதான் துணை. அந்த துணைதான் நிலைத்த துணை. அதனாலதான் உற்றாரையான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பெயர் வேண்டேன். உன்னுடைய அருள் மாத்திரமாக எனக்கு வேண்டும், அப்பதான் வந்து உன்னை அறிய முடியும். உன்னுடைய அருள் இருக்கட்டும், தத்துவங்களும் இருக்கட்டும்னா அது கட்டு நிலை. அப்ப நான் விடயங்களை தான் அறிய முடியும். இந்த கட்டுநிலையை நான் விரும்பல, அதனாலதான் நான் வேற எதையும் விரும்பல. வேண்டேன் புகழ். புகழ் வள்ளுவர்மன் சொல்லியிருக்காரு, ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பது என்று சொல்லியிருக்காரு. ஐயா இது என்னையா அப்படின்னா, அந்தந்த அதிகாரி பற்றி சொல்லியது. ரொம்ப கீழ்நிலையில இருக்கான், அவனுக்கு அறம் செய்யணும்னு ஊக்கத்தை கொடுத்து அந்த புகழ் வரணும், அந்த புகழெல்லாம் அனுபவிக்கணும். அதன் காரணமா மேலுலகத்துல போய் அந்த புகழ போகங்களை அனுபவிக்கணும். அனுபவிச்ச பிறகுதான் அவனுக்கு அது தெரியும். அந்த பக்குவப்பட்டவனுக்கு அவர் துறவரவியல் வச்சிருக்காரு. இந்த புகழெல்லாம் கடந்து வந்தவனுக்கு தான் துறவரவியல் வச்சிருக்காரு. வள்ளுவெருமானை நீங்க சொன்னதெல்லாம் நாங்க செஞ்சிட்டோம் இல்லையா? இசைப்பட வாழ்ந்துட்டோம், வசை ஒளிய வாழ்ந்துட்டோம். ஆனாலும் இன்னும் இந்த பிறவி துயரமாவே இருக்கின்றதே, இது ஒரு நிலையான இன்பம் கிடைக்கலையே அப்படிங்கும் போது சொன்னார். புக்கில் அமைந்து கொள்ளோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவனுக்கு சொல்றாரு. ஞானம், துறவு, மெய்யுணர்தல், அவாறுத்தல், அதுவும் சொல்லியிருக்காரு. சொல்லாம உடலையே ஆன்மா படிமுறையில் தான் அறியும். அதனால இந்த படிமுறையில இந்த சாதாரண அறங்களை சொல்லி அப்புறம் மேலான அறத்தை சொல்றேன். ஆக இந்த ஆன்மாவானது தத்துவங்களை எல்லாம் நீக்கிவிட்டது. இப்ப அதுக்கு திருவுருள் ஒன்றுதான் துணை. தன்னுடைய அறிவிலே அந்த திருவுருள் விளங்குமாறு இந்த ஆன்மா தத்துவ சார்பை விடுத்து தன் அறிவிலே திருவுருளையே பற்றாக கொண்டு அந்த சிவபெருமானை தரிசிக்கின்றது. அவனுடைய உண்மை நிலையில் அதை தரிசிக்கின்றது. ஆன்மா என்ற நிலையில தரிசிக்கின்றது. இது வந்து அறிவுக்கு அறியும் ஆன்மா, அது தானே உணரும் ஆன்மா, பேரறிவுடைய ஆன்மா, பேரருள், அந்த எண்குணங்களுடைய ஆன்மா. அந்த சொரூப நிலை, அஜயா அவர் சொன்னது போல அந்த உண்மை நிலையில் வைத்து சிவபெருமானை தரிசிக்கின்றது. ஞான வழிபாடு இது, ஞான நிலை. சரீரக்யோகம்னா முடிச்சான்மாக்கு அது நிகழது, ஞாபகம் வச்சுக்கணும். ஞான நிலை அதுக்கே நம்ம நேரம் போயிட முடியாது. சரீரக்யோகம் முடிச்சு சிவபெருமானே குருநாதனா வந்த போலதான் நிகழ்கின்றது. அவன் திருவுருளை வழங்க அந்த திருவுருளையே சார்பாக கொண்டு சிவத்தை தரிசிக்கும் போது இடையிடையே பிரபஞ்சம் பழக்க தோஷம் காரணமாக பயிற்சி வயத்தால் இடையிடையே பிரபஞ்சம் காட்சிப்பட்டால் இந்த பிரபஞ்சம் இருக்கின்றதே, இது விரைந்து மறையக்கூடிய காணல் நீரின் தன்மை அது என்று அந்த ஆன்மா உணர வேண்டும். பிரபஞ்சம் எவ்வளவு துன்பம் கொடுத்தது என்ற துன்பத்தை எல்லாம் அந்த ஆன்மா நினைத்து பார்த்தால் இந்த பிரபஞ்சம் அதற்கு தகி அப்படி வெப்பமாக அப்படி வாட்டும். அப்படி நம்மவர்கள் என்ன சொல்வார்கள், என்ன அழகான சீனரியா, லீவு நாள், அங்க போலாம், ஊட்டி போலாம், கொடைக்கானல் போலாம், எவ்வளவு சீனரி இருக்கு தெரியுமா, மலை காட்சி, சூரியாஸ்தம், என்ன அழகா இருக்கின்றது என்று நான் சாதாரண மக்கள் சொல்வார்கள். இவர்களுக்கு இந்த நிலையில எப்படி இருக்கின்றது? உலகம் வெப்பம் தருவதாக இருக்கின்றது. இப்ப நீங்கள் சாதாரணமாக இருக்கலாம், நிச்சயமாக இல்லை. இந்த விடுமுறையில எங்கெல்லாம போய் எதெல்லாமோ பார்க்கலாம், ஆனா நீங்க பல இதை பார்த்து விட்டீர்கள். பார்த்து விட்டு மேலான இன்பம் ஒன்று இருக்கின்றது, அது என்ன என்று தெரிய வேண்டும் நோக்கில தான் வந்திருக்கீங்க. இந்த வகுப்பு நடத்துவது ஒரு பெரிய சிரமம், பெரிய தியாகம் இல்லைன்னு சொல்லல, ஆனா வந்து இருப்பது மட்டும் ரொம்ப எளிதான காரியமும் அல்ல. ஒவ்வொருவருக்கும் ஏகப்பட்ட பொறுப்புகள் இருக்கும், ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும். இன்னும் இந்த விடுமுறை பொழுதுல இருந்து ஏதாவது நம்ம வந்து வழக்கமான ஒரு பணியிலே இருக்கின்றோம், வேற ஏதாவது ஒரு கொஞ்சம் மகிழ்ச்சியாக ஏதாவது உல்லாசமாக அங்கெங்க போயிட்டு வரலாமே அப்படின்னு கூட நினைப்புகள்லாம் இருக்கும். அவளத்தையும் விட்டு விட்டு இங்க வந்திருக்கோம்னா அதுவும் ஒரு பெரிய காரியம் தான். அதுவும் கூட இந்த மாதிரி மாணவர்கள் இவர்கள்லாம் வந்திருக்காங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். அப்ப வந்து அதான் பக்குவ நிலையில் உள்ள பேதங்கள் பார்த்துக்கோங்க, எல்லாராலையும் வர முடியாது. அப்போ இப்பமே நமக்கு இந்த அளவுக்கு நமக்கு பக்குவம் வருது, இந்த மாதிரி கேட்கும் அப்படின்னா இன்னும் தவங்களை இந்த சரியக்கிரியவங்களை செய்து 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 சிவருமானே ஞானாசிரியனாக வரப்பெற்ற ஆன்மா அது இந்த உலகத்தை பார்த்தா அது வந்து மயங்கிருமா? இது வந்து வெப்பம் தருவதாகத்தான் அதுக்கு தெரியும். வெப்பம்னா அங்க துன்பம், துன்பம் தருவதாகத்தான் நினைக்கும். இது காணல், இது இன்பம் போல காட்டி காணல் நீர் போல மறைந்து பெருந்துன்பத்தை தரக்கூடியது. எனவே அந்த பிறவி அதற்கு வெப்பமாக தோன்றும். அப்போது அது அந்த பிரபஞ்சத்தை வெறுக்கும், திருவிழையை மறுபடியும் சார்பாக கொள்ளும். ஏதோ பயிற்சி வைத்தால் அந்த பிரபஞ்சம் காட்சிப்பட்டது. திருவருளை சார்பாக கொள்ளும் போது இப்போ அந்த நிழல ஒதுங்கின கொஞ்சம் வெயிலுக்கு போயிட்டு திருப்பி நிழலுக்கு ஓடி வந்துட்டான்னா அப்ப அந்த நிழல் உனக்கு எவ்வளவு இதம் செய்யும், எவ்வளவு இதமாக உனக்கு தோன்றும். அது போல தண்ணீரெல்லாம் பதி என்றார். பதி என்பது இங்க திருவருள்னு கொள்ளணும், பதி ஞானம் ஆகுபேர்னு சொல்வார். இந்த திருவருள் தண்ணீரல் குளிர்ச்சி தரும் நிழல் போல விளங்குகின்றது. இந்த நிழல் போல விளங்கி சிவனை காட்டிக் கொண்டிருக்கிறது. சிவ தரிசனம் நிகழ்து, ஒன்பதாம் தேதி சிவ தரிசனம் தாங்க, சிவ தரிசனம் நிகழ்கின்றது. இந்த சிவ தரிசனம் நிகழ்ந்த போது இந்த தரிசனம் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால், மீள மீள அந்த பிரபஞ்ச காட்சி வந்து இடர்பாடு செய்யாமல் இந்த சிவ தரிசனம் நிலைக்க வேண்டும் என்றால் விதிப்படி பஞ்சாக்கரத்தை ஜபிக்க வேண்டும். விதி என்பது இதுதான், இந்த பிரபஞ்சம் நிலையற்ற காணல் நீர் போன்றது. ஆகவே இதன் வாயிலாக வரக்கூடிய பாசஞானம் பாசஞானத்தை எல்லாம் விட்டுவிட வேண்டும். இந்த திருவுருள் ஒன்றையே சார்பாக கொண்டு நாம் சிவத்தை அறிய வேண்டும். இந்த உண்மையை போல அஞ்செழுத்து உணர்த்தும், எல்லாமே இருக்கு அதுல. இது சாத்திர கருத்து சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஞ்செழுத்தே ஆகமமும் அண்ணல் அருமறையும். ஆகமும்னு சொல்லிட்டு அப்புறம் அண்ணல் அருமறையும்னு சொல்லியிருக்காரு. எப்படி ஆகம சிவபெருமானாக்கும் அது மாதிரி வேதம் சிவபெருமானாக்கு என்று உண்மையிலக்கத்தை சொல்லிட்டார். ஆகவே நமக்கு அந்த சந்தேகமே வரக்கூடாது. தம்மானே அறியாத சாதியார் உடலேன்னு சொல்லி சுந்தர முகசாமி பாடியிருக்கா. அது மாதிரி தமக்கு உரையாடையாவது எது அப்படின்னு சாதி அறியாத மதத்தவர்களாக நம்ம வழங்கக்கூடாது. ஏன்னா எந்த மதத்தவனும் அப்படி வழங்க மாட்டான். நாம அதுக்கு ஒரு வேடிக்கையான எடுத்துக்காட்டா ஆகிடக்கூடாது. இந்த அஞ்சலத்தை சொல்லி தியானிக்க தியானிக்க இந்த உண்மைதான் அதுக்கு வழங்குது. பிரபஞ்சம் காணல் நீர் போன்றது, பாசபச ஞானங்கள் எல்லாம் விட வேண்டியவை. எனவே பாசபச ஞானங்கள் விட வேண்டியவை. ஏற்க வேண்டியது சிவஞானம் ஒன்றைத்தான். சிவஞானத்தை ஏற்றால் சிவம் காட்சி தரிசனப்படும். இந்த உண்மைதான் அஞ்சலத்துல உணர்து. அது ஏன்னா அஞ்சலத்தை அதை உணர்த்தி கொண்டே இருப்பதனால அது அந்த சிவ தரிசனத்துல நிலையா இருக்க முடியும். பிரபஞ்சத்தை திருப்பி பிரபஞ்ச காட்சிப்படாது. அதான் அவ்விதிப்படி அப்படின்னு சுவாமியில் உரையில் எழுதுவா. அவ்விதிப்படினா மேல அந்த சொல்றது இல்லையா சூத்திரம், ஊனக்கண் பாசம் உடலா விதியை ஞானக்கண்ணிலில் சிந்தை நாடுக, ஞானக்கண்ணிலில் சிந்தை நாடுக என்று அந்த அஞ்சலத்தை உணர்த்தும். சிறுவர்களையே சார்பாக கொண்டு அவனை தரிசனம் செய், தரிசனம் செய்து அந்த அஞ்சலத்தை உணர்த்தும். எனவே அதை ஓதுகின்ற விதி என்பது நிற்க வேண்டிய விதியைத்தான் அதை நாம் ஓதும் போது பெறுகின்றோம். இந்த விதிப்படி நிற்க என்ன அதை சொல்லுது, அதான் அவ்விதியேன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஞானக்கண்ணிலில் சிந்தை நாடி விதி என்னும் பஞ்செழுத்தே, நான் விதி என்னும் அஞ்செழுத்தே. என்னும் என்றால் இங்கே அறிவால் கணித்தறிதல், உச்சரித்தல் இல்லை இங்க. அதனால விதி என்னும் விதிப்படி அஞ்சலத்தை உச்சரிக்க, உச்சரிக்க சொன்னாலும் எண்ணுகன்னு அங்க பொருள். அதனாலதான் சூத்திரத்தில் எண்ணுகன்னார். ஏன்னா வாய் முதலிய பொறிகளை கொண்டு உச்சரிக்கல, தத்துவ சார்தான் நீங்கியாச்ச. இப்படி சிவதரிசனம் செய்து கொண்டிருக்கின்ற நிலையிலே இந்த ஆன்மா சிந்தனை செய்கின்ற நிலையிலே இருக்கின்றது. இப்போ சத்துதான் பற்றுக்கோடு, அசத்தாகிய வேடர்கள் அவர்களை விட்டு நீங்கி சத்தாகிய இந்த மன்னவனை குமாரனாகிய நாம் அணைய வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்று ஒரு சிந்தனை. அந்த சிந்தனையில் இருக்கும் பொழுது அதற்கு தெளிவு ஏற்படுகின்றது. அந்த தெளிவைத்தான் அந்த பத்தாம் சுத்தம் சொல்லுது. என்ன அப்படின்னா, இப்படி சிவ தரிசனம் செய்யும் போது என்ன நிகழ்கின்றது என்றால், சிவபெருமானை தரிசிக்கின்றோம் ஆனால் ஒரு மலரை பார்ப்பது போல, அதற்கும் தேன் அனுபவத்துக்கு வரவில்லை. அந்த மாதிரி வச்சுக்கோங்க. பாசஞானம் பசஞானத்தெல்லாம் கடந்தாச்சு இந்த ஆன்மா. திருவருளையே தன்னுடைய அறிவியல் சார்பாக கொண்டாச்சு, கொண்டு சிவபெருமானையும் தரிசிச்சாச்சு, அவ்வளவு நிலைக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறமும் ஒரு படி என்ன அப்படி என்றால், இப்பொழுது ஆன்மாவுக்கு என்ன உணர்வு அதை பெற வேண்டும் என்றால், தான் ஒரு பொருள், தான் சிவத்தை அறிகின்றோம். நாம் அறியும் பொருள் சிவம் அறியப்படும் பொருள். சிவஞானத்தை சார்பாக கொண்டு அவனை அறிகின்றோம். சிவஞானத்தை சார்பாக கொண்டுதான் அறிகின்றது, அதுல சந்தேகம் இல்லை. எப்படி சிவதரிசனம் கிடைக்கும்? சிவதரிசனம் கிடைக்கின்றதுனாலே அது வந்து பாசஞான பசஞானத்தை விட்டாசுன்னு அர்த்தம். சிவதரிசனம் கிடைக்கின்றதுனாலே சிவஞானத்தை கொண்டுதான் அறிகின்றது. ஆனாலும் கூட இன்னும் இந்த முத்து இன்பம் விளையவில்லை. என்ன இவ்வளவு தூரம் வந்து முத்து இன்பம் விளையவில்லையா? இனிமேல் செய்வதற்கு என்ன இருக்க முடியும்? சிவத்தை தான் தரிசித்தாச்சே. அப்படின்னா சிவ தரிசனம் நிகழ்ந்து கொண்டிருந்தாலும் இப்பொழுது ஆன்மாவிற்கு தான் அறியும் பொருள் சிவம் அறியப்படும் பொருள், சிவஞானத்தை கொண்டு அறிகின்றோம். இதைத்தான் மூன்றாக சொல்வார்கள். ஞாதிரு, ஞானம், ஞேயம் சொல்வார்கள். ஞாதிரு என்பது அறியும் பொருள். இங்க ஆன்மா தன்னை ஞாதிருவாக கருதுகின்றது. அந்த முத்தி இன்பம் கிடைக்காததற்கு, இன்னும் முத்தி இன்பம் ஆன்மா பெறாததற்கு காரணம் அதுதான். பெற்றுரும், இந்த நிலை வந்துட்டு முத்தி நிச்சயமா கிடைச்சிரும். ஆனா இந்த நிலையில் கிடைப்பதிலே சொல்றோம், இதுக்கு அடுத்த நிலைக்கு போகணும். தன்னை ஆன்மா அறிபவன் என்ற நிலையில் வைத்திருக்கின்றது அந்த எண்ணம் அதற்கு இருக்கின்றது. ஞாதிரு என்று தன்னை கருதுகின்றது. ஞானம் இங்க என்ன ஞானம், எது துணை செய்வது? சார்பாக இருக்கின்ற ஞானம் என்னது? சிவஞானம். சிவஞானத்தை ஞானம் கொடுது. ஆன்மஞானம் தஞ்ஞானம் சொன்னா சிவ தரிசனமே நிகழாது. ஆன்மஞானத்தான் அறிகிறேன்னு சிவசமாதி மாதிரி சொன்னான்னா சிவ தரிசனமே கிடைக்காது. சிவஞானத்தை சார்பாக கொள்ள அறியப்படும் பொருள் என்ன? சிவம். ஞேயம் என்பது சிவம். இங்க அறியப்பட வேற விடயத்தை எதையும் அறியலையே. பிரபஞ்ச காட்சியெல்லாம் அற்று போகும்படி பஞ்சாக்கரத்தையே அது தியானித்து சிவத்தை மட்டும்தான் அறிந்து கொண்டிருக்கின்றது அல்லவா? ஆகையினாலே இங்கே ஐபவன் ஆன்மா, அதாவது ஞாதிரு ஆன்மா, ஞானம் என்பது சிவஞானம், ஞேயம் என்பது சிவம். இப்படி இந்த ஞாதிரு, ஞானம், ஞேயம் அப்படிங்கிற இந்த உணர்ச்சி அதுக்கு ஆன்மாவட்ட இருக்கு. தான் அறிபவன், தனக்கு சார்பாக இருக்கின்ற ஞானம் அவனுடைய திருவருள், நம்மால் அறியப்படும் பொருள் சிவபெருமான் அப்படிங்கிற ஒரு நிலை. இந்த நிலையை தாங்க திரிபுடி நிலைன்னு சொல்வார்கள். ரொம்ப முக்கியமான ஒரு பதம் இது. இதுலையும் மற்ற சமயத்தில் வந்து குழப்புவார்கள். எங்கெங்கெல்லாம் போறோமோ அந்தந்த சொல்லுக்கெல்லாம் அவர்கள் ஒரு தனி விளக்கம் கொடுப்பார்கள். நம்ம அதுக்குள்ள வித்தியாசத்தையும் தெரிஞ்சுக்கணும். நாம நம்மகிட்ட அவர்கள் வந்து திரிபுடி, திரிபுடி சொல்லுங்க சார், எல்லாம் நாங்களும் சொல்றோம் அப்படிமாங்க. திரிபுடி நிலை என்று சொல்வார்கள். இது வேதாகமங்களிலே திரிபுடி என்று சொல்லப்பட்டுள்ளது. திரிபுடி நிலைனா என்னன்னா அறிபவன், அறிகருவி, அறியப்படும் பொருள் என்ற இந்த மூன்று நிலைகளோடு விளங்குதல். இதாங்க திரிபுடி நிலை. நான் திரிபுடி நிலைங்கிறது. இந்த திரிபுடி உணர்ச்சி நிகழக்கூடாது. இந்த திரிபுடி உணர்ச்சி என்ன செய்யக்கூடாது? நிகழக்கூடாது. ஆனா நீங்க சிந்திச்சு பாருங்க, இந்த திரிபுடியில ஏதாவது ஒண்ணு அழிய முடியுமாங்க? நீங்க வந்து சர்க்காரிவாதம்லாம் கேட்டவங்க, அதனால நான் உங்ககிட்ட கேட்கறேன். யார் போய் நான் கேட்க முடியும்? இதெல்லாம் போய் நான் ஆள்கிட்ட போய் கேட்க முடியுமா? எங்க இந்த திரிபுடி நிலை இருக்க அப்படின்னா அவ்வளவுதான், அப்புறம் மறுநாள் நம்ம கிட்டே வர மாட்டார். இங்க இதே சிந்தனையில் இருக்காங்க நம்மளுடைய இணைச்செயலர் கன்சாமியா சொன்னது போல 15 நாட்கள் சுயசிந்தனையில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு சொன்னார்கள். நிச்சயமா உங்களுக்கு கிடைத்திருக்கும். இடையிடையே அப்படி உலக சார்பு வந்தாலும் கூட திருப்பி சுயசார்பு நீங்க வந்திருப்பீர்கள் இல்லையா? இப்போ இந்த நிலை அற்று போக முடியுமா? அறிபவன் இல்லாம போக முடியுமா? அறிபவன் ஆன்மா, இவன் இல்லாம போயிருவானா? என்ன சார் கடைசியில் இவ்வளவுதான் சொல்லி ஆன்மா இல்லாம நாம இல்லாமலே போவதுக்கு தான் இவ்வளவு சொன்னீங்களான்னு நீங்க கேட்டுருங்க. பிறகு அறிபவன் இருப்பான், நிச்சயமா அவன் இருக்கணும். ஏன்னா இன்பம் துய்க்கிறாலும் இருக்கணும்ல. உண்மை விளக்கத்தை சொன்ன மாதிரி இன்பம் வழங்குகின்ற இறை அங்க இருக்கணும், சிவம் இருக்கணும். அந்த வழங்குகின்ற இன்பத்தை அனுபவிச்சதுக்கு ஆன்மான்னு ஒரு பொருளும் இருக்கணும். இந்த ஆன்மாவை சிவத்தோடு சேர்த்து வச்சிருக்கின்ற திருவருளும் அங்க இருக்கணும். அப்ப மூணும் இல்லாம போக முடியாதுங்க. அதை நல்லா நம்ம மனசுல பதிய வச்சுக்கிட்டு அப்புறம் நாம என்ன சொல்றோம் அதனுடைய உட்கிடை என்னன்னு வருவோம். நாம இந்த மூணும் இல்லாமலே போகாது. சிவம் இல்லாமல் போகாது. அந்த சிவானந்தத்தை துய்க்கக்கூடிய ஆன்மாவும் இல்லாமல் போகாது. அந்த ஆன்மாவிற்கு அதை ஊட்டக்கூடிய திருவருளும் இல்லாமல் போகாது இல்லையா? அஜா சொன்னார்கள், அருமையா சொன்னார் உண்மை விளத்துல, இத்தை விளைவித்தல் மலம், எதிர்மறையால் விளைவிக்கின்றது. தன்னுடைய செயல் அற்று போவதன் மூலமாக அந்த இன்பத்தை விளைவிக்கின்றது. அப்ப உடன்பாட்டு முகத்தால் இன்பம் விளைவிப்பது எது? அது திருவருள் சொன்னார்கள் இல்லையா? அதனால அந்த திருவருள் அங்க இருக்கணும், சிவமும் இருக்கணும், அவன் வழங்குற இன்பத்தை பெறுவதற்கு உயிரும் இருக்கணுங்க. இதெல்லாம் இந்த மூணும் இல்லாம போவதுதான். இந்த மூணும் மூணுங்கிற பேதம் இல்லாம எல்லாம் ஒன்றாகி விடுவதுதான் முத்தி. நீங்களும் அதான் சொல்றீங்க, திருவடி நிலை இருக்க போய் தானே இன்பம் கிடைக்கலன்னு சொல்றீங்க. நாம அதான் சொல்றோம், சிவ தரிசனம் கிடைத்த பிறகும் இந்த ஆன்மாவுக்கு ஏன் முக்கிய இன்பம் கிடைக்கலன்னா, இந்த ஆன்மாவுக்கு திரிபுடி என்கின்ற அந்த உணர்ச்சி இருக்கின்றது. அறிபவன், அறிகருவி, அறியப்படும் பொருள் அப்படிங்கிற உணர்ச்சி இருக்கின்றது. அதனாலதான் முத்தி இன்பம் கிடைக்கல அப்படித்தானே நீங்களும் சொல்றீங்க, நாங்களும் அதைத்தானங்க சொல்றோம். ஆகவே இந்த திரிபுடி நிலை கிடையாது அப்படிங்கிற உண்மை தெரியணும் அவனுக்கு. அவங்க சொல்றாரு, அறிபவன் ஒருத்தன் கிடையாது, அவனுக்கு காட்டாக இருக்கின்ற அருள்னு ஒண்ணு கிடையாது, எல்லாம் சிவம் தான். அப்ப அறிவு அறிகின்ற ஆன்மா ஒண்ணு உண்டு நினைச்சதுலாம் மாயம். அந்த மாயம் நினைச்ச போய் தான் இவ்வளவு துன்பங்களும் பிறவி துன்பங்களும், கடைசியில் எல்லாம் சிவம் தான் முடிப்பார்கள். இதாங்க முடிவான இடம், இதாங்க எல்லாரும் கடைசியில் வந்து முடிவு இடம் இதுதான், கடைசியில் எல்லாம் ஒன்றுதான் அப்படிம்பாரு. எல்லாம் வேற வேற இதுல பாத்திரத்துல தருவாங்க, இந்த ஒரே சரக்கு தான் தருவாங்க. ஆனால் நான் சொல்வது என்னவென்றால், இந்த உணர்ச்சி ஆன்மாவிற்கு இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்றோம். ஆன்மா இல்லாமல் எப்படி போக முடியும், திருவுருள் இல்லாமல் எப்படி போக முடியும், சிவம் இல்லாமல் எப்படி போக முடியும்? ஆகவே திருவுடி நிலை உண்டு. ஆனால் ஆன்மா அந்த உணர்ச்சியோடு சிவபெருமானை அனுபவித்தால் அனுபவிக்க முடியாது. என்ன அப்படின்னா, இப்போது இந்த ஒரு பொருளை உண்கின்றேன் என்றால், உண்கின்ற நான் உண்ணப்படும் பொருள் இந்த பொறியின் துணை கொண்டு உண்கின்றேன் அப்படிங்கிற திருவுடி நிலை இருந்தால்தான் உலக அனுபவம் கிடைக்கும். ஆனால் உலக அனுபவம் மாதிரி இல்லையா சிவ அனுபவம், சிவ அனுபவம் இல்லையா? அது சிவத்தோடு சிவமாக ஒன்றுபட்டு அனுபவித்தால் மட்டுமே அந்த அனுபவம் கிடைக்கும். நான் காண்கின்றேன் சிவம் என்னால் காணப்படும் பொருள் அப்படிங்கிற அந்த பேத உணர்ச்சி கூட இருக்கக்கூடாது. பேத உணர்ச்சி இருக்கக்கூடாது, ரெண்டு பொருள் கட்டாயம் இருக்கும். பொருளால் ரெண்டாக இருந்தாலும் அங்க அந்த உணர்ச்சி இருக்கக்கூடாது. அப்ப ஆன்மா தான் ஒரு பொருள், அறிபவன் தான் இருக்கின்றேன் அப்படின்னு ஒரு நினைப்பு இருந்தா கண்டிப்பா அறியும் பொருள் சிவம்னு ஒண்ணு இருக்கு, காட்டாக திருவருள் இருக்கு அப்படின்னு திருப்படி வந்துடும். அப்ப ஆன்மா என்ன செய்யணும், அறிவு அறிகின்ற தான் ஒரு ஒரு பொருள் உண்டு அப்படிங்கிற உணர்வு கூட இல்லாமல் அப்படியே சிவத்திலே அழுந்த வேண்டும். இன்னொன்னு சொன்னா நீங்க நிச்சயமா ஒத்துக்கிட்டே தான் ஆகணும். உலக இன்பங்கள் எல்லாம் நீங்க தூக்கிறீங்க, அப்பவும் பாருங்க அதுவதுவாய் அழுந்தும் ஆன்மா தான் சொல்லியிருக்காங்க. இரண்டையும் அறியும், இரண்டால் அறியும், இரண்டிலும் அழுந்தி அறியும். அழுந்தி அறிதல் தான் அனுபவம். இப்ப இதுங்க, இது சவிகற்ப காட்சி மாதிரி நீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம். சவிகற்ப காட்சியில புத்தி வந்து நிச்சயிட்டுது இது இன்ன விடயம் தான் அப்படின்னு நிச்சயிட்டுது. அதே மாதிரி இங்க சிவபெருமான் தான் சொல்லி சிவத்தை தரிசிக்கிறாங்க. ஆனா சவிகற்ப காட்சியில வந்து இன்ப துன்ப மயக்க அனுபவம் நிகழ்தா இல்ல. அந்த அனுபவம் நிச்சயித்த புத்தி ஏதாவது ஒரு குணமாக பரிணமித்த உடனே அந்த குணத்துல அழுந்த போதுதானங்க அனுபவம் நிகழுது. அது மாதிரிதான் இங்க சிவத்தை தரிசிக்கீங்க. சிவம் தான் நிச்சயமான பொருள், உலகம் அனித்தம் ஆனா அதை விட்டுட்டீங்க. விட்டுட்டு சிவம் தான் நிச்சயமான பொருள்னு சிவத்தை தரிசிக்கின்றீர்கள். அப்ப சிவம் தான் நிச்சயமான பொருள் நிச்சயிச்சாச்சு சவிகற்ப காட்சி மாதிரி. அப்போ அதுல அழுந்தினாதானே அங்க இன்பம் கிடைக்கு, குணத்துல அழுந்தாதானே இன்பம் துன்ப மயக்கம் கிடைக்கு. அது மாதிரி இங்க சிவத்துல அழுந்தினாதானே அந்த சிவானந்தம் கிடைக்கும், பேரின்பம் கிடைக்கும். அந்த சிவத்துல அழுந்தும் போது என்ன, தான் வேறு புத்தி வேறு என்கின்ற அந்த வேற்றுமை உணர்ச்சி இல்லாமல் அந்த புத்தி கருவியாகவே ஆன்மா அழுந்துவது போல, தான் வேறு சிவம் வேறு என்கின்ற வேற்றுமை உணர்ச்சி இல்லாமல் வேறு வேறு பொருள் தான், வேறு வேறு பொருளா இருக்கும் போதுதான் இருக்கிறதுனாலதான் வேற்றுமை உணர்ச்சியை விடுன்னு சொல்றோம். நான் வேற்றுமை உணர்ச்சியை விட வேண்டும், ஒற்றுமை உணர்ச்சி கொள்ள வேண்டும் அப்படின்னாலே அங்க பல பேர் கூடியிருக்காங்கன்னு அர்த்தம். ஒரே ஒருத்தன் நின்றுட்டு நான் வேற்று உணர்ச்சி யாருமே இல்ல இருக்கதே ஒருத்தன் தான், அவன் வேற்று உணர்ச்சியை விட வேண்டும் ஒற்றுமை உணர்வோடு விளங்கும்னு சொன்னா அதுல ஏதாவது பொருள் இருக்க முடியுமாங்க? அந்த மாதிரி தாங்க பேசிக்கிட்டு இருக்கிறார்கள் இல்லையா. ஆகவே வேற்று உணர்ச்சியை விடுன்னா அப்போ ரெண்டு பொருள்கள் இருக்கின்றன அர்த்தம். ஒற்றுமை உணர்ச்சி கோள் அப்படின்னா அறிகின்ற தான் ஒரு பொருள் இருக்கின்றோம் என்கின்ற ஒரு உணர்வே இல்லாமல் அந்த சிவத்தோடு அழுந்தி அவன் அப்படி அழுந்திதான் சிவானந்தத்தை தூக்க வேண்டும். இந்த சிவத்தில் அழுந்த வேண்டும் என்றால் தான் சிவமே என்று கருதி அந்த சிவத்தோடு ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். அதான் சொல்றேன், நீ அது ஆகிறாய் மகா வாக்கியம் இங்கதான் வருது. தத்துவமசி, முத்தி நிலையில் நீ சிவமாக இருக்கின்றாய். அப்படின்னா நீ வந்து உனக்கு என்ன உணர்ச்சி இல்ல, நாம் ஒரு பொருள் இருக்கின்றோம் அறிபவன் அப்படிங்கிற உணர்ச்சி இல்ல. எனவே அறியப்படும் பொருள் அறிகருவிங்கிற திரிபுடி நிலையை நீ வந்து நினைக்கல. திரிபுடி நிலை தான் இருக்கின்றது, அந்த இருக்கின்றதே நீ உணரவில்லை. ஏன்னா ஆன்மா ஒன்றைத்தான் உணரணும், ஆன்ம இயற்கை தான். எல்லாம் திருப்பி திருப்பி ஆன்ம இயற்கை தான் பேசுறோம், புதுசு புதுசா நாம ஒரு கருத்தும் சொல்லல. ஆன்ம இயற்கை ஒன்றையே தான் அறியும். ஒரு பொருளை அறியும் போது அது தான் ஒரு பொருள் அப்படிங்கிற உணர்ச்சி கூட இல்லாமல் அறிஞ்சாதான் அந்த பொருளை தெளிவா அறிய முடியும். அப்பதான் தெளிவு கிடைக்கும் அந்த இதை பத்தி. தான் ஒரு பொருள்ங்கிற நினைப்பு விடக்கூடாது. ஏன்னா தன்னை அறியும் போது தான் விடயமா இருந்தா அவனுக்கு, தன்னை அறியும் போது தான் ஒரு விடயம், அறியப்படும் பொருளும் ஒரு விடயம், ஒரு நேரத்தில் ரெண்டு விடயத்தையும் அறிய முடியாது. அப்போ தன்னை பற்றிய நினைவே இல்லாமல் அந்த விடயத்திலேயே அழுந்த வேண்டும். அப்போதுதான் அந்த விடயத்தின் மூலம் வரக்கூடிய இன்பம் கிடைக்கும். ஆன்மா இயற்கை அப்படிதான். அந்த வகையிலே இங்கே ஆன்மா தான் ஒரு பொருள் உண்டு என்கின்ற உணர்வு அதை கூட இழந்து, அதான் சிவத்திலே தன்னை இழத்தல்ங்கிறது அதுதாங்க. தன்னை இழந்தால் தன் நாமங்கெட்டால் என்ன சொல்றாங்க பாத்தீங்களா, எல்லாம் இதுதான். அதை அப்படி வச்சு சொல்லியிருக்கின்றார்கள். இதெல்லாம் கேட்டுதானப்பா நீ வந்து இலக்கியத்திலே இருந்துகிட்டு இருக்க, அதே சுவை இங்கே இருக்கு, இங்கையும் வானு கூப்பிடுறாரு அப்பா சுவாமிகள். இவன் இலக்கியத்தை இலக்கியத்தில் எங்க இருக்கான், அந்த இலக்கியத்தில் இருந்தா கூட அந்த இலக்கியத்தில் உணவுதான் இங்க கூப்பிட முடியுங்க. அதனாலதான் அந்த பணியில சொன்னார், இப்ப சொல்ற பணியில எல்லாம் சொல்ல முடியாது. இது எங்கெல்லாமோ நம்ம எடுத்துக்கொண்டு போகின்றது, இது கிடக்கட்டும் விடுங்க. அப்படி தன்னை இழத்தல், சிவத்திடம் தன்னை இழத்தல்ங்கிறது இதுதான். அப்படி சிவனோடு ஒற்றுமைப்பட்டு நிற்க வேண்டும். ரொம்ப எளிமையா சொல்லிட்டேன், சிவத்தோடு ஆன்மா ஒற்றுமைப்பட்டு நிற்க வேண்டும் அப்படின்னு எளிமையா ஈஸியா சொல்லிட்டேனா. ஒற்றுமைப்பட்டுனா அது எத்தனை விதமான ஒற்றுமை இருக்கு தெரியுமா? வரிசையா ஒரு 14 பேர் நிக்கான், கூட நிக்கான், ஆளுக்கு ஒரு ஒற்றுமை சொல்றாங்க. அது வந்து லீடிங்கா ஒன்னும் லீடிங்கா ஒருத்தருங்க அவன் சொல்றான். ஒற்றுமைனா எப்படி தெரியுமா? முத்தி நிலையில நல்லா பரவாயில்ல, நீனு இதுவரை வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. முத்தி நிலையில ஒற்றுமைங்கிறது எப்படி தெரியுமா? இப்போ குடம் இருந்ததுன்னு வைங்க, அந்த குடத்துக்குள்ள ஆகாயம் இருக்கு. சின்ன பிள்ளைகளுக்கு சொன்னா புரியாது, ஏன்னா ஆகாயம்னா அது வானம் மேல தான் காட்டும் இல்லையா. நமக்கு பிரச்சனை இல்லை, எல்லா இடைவெளி இந்த ஸ்பேஸ் இருக்கின்ற வெளி எல்லாமே ஆகாயம் தானே. ஆகாயம் என்றால் வெளி, அவ்வளவுதான். வெளி எங்க? எல்லா இடத்துலயும் இருக்கு, மேல இருக்கு, கீழே இருக்கு, ரெண்டு பக்கம் இருக்கு. ஒரு குடம் இருந்ததுன்னா குடத்துக்குள்ளயும் வெளி இருக்குல்லாங்க. நீரை ஊற்றும் போது நீரால் அந்த வெளி நிரப்பப்படுகின்றது, அவ்வளவுதானே. அந்த குடமானது உடைந்தால், குடம் இருக்க வரைக்கும் குடத்துக்குள்ள ஒரு ஆகாயம் இருக்கு, வெளியே ஆகாயம் ஒரு ஆகாயம் இருக்கு. குடம் உடைந்து விட்டால் அந்த குட ஆகாயமும் புறத்தில் உள்ள ஆகாயமும் எல்லாம் ஒரே ஆகாயமாக ஆவது போல. அப்படி அஞ்ஞானம் அகன்றால், ஒரு பேர் அஞ்ஞானம்னு ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் கேட்டல சிக்கல். அஞ்ஞானம் அகன்றால், மாயை அகன்றால் எல்லாம் ஒரே பிரம்மம் தான். போங்க, இதாங்க ஒற்றுமை. இதைத்தான் நாம சொல்றோமா? இல்லவே இல்லை. கடைசி வரை இருக்கு, மூணு பொருள்கள் இருக்கு, முத்தி தனியில் மும்மதலும் ஒளியக்கே. ஐயா எவ்வளவு அருமையா சொல்லிட்டு போயிட்டாங்க, எவ்வளவு தோதுவா இருக்கு நமக்கு இப்ப சொல்றதுக்கு. முத்திரையும் மூன்று பொருளும் இருக்கு, அப்ப திரிபுடி இருக்கு. ஆனால் அந்த திரிபுடி உணர்ச்சி இந்த ஆன்மாக்கு நிகழக்கூடாது. சிவ உணர், ஏன்னா ஒன்றைத்தான் இது அறிய முடியும். சிவத்தையும் வந்து அறியும் போது திரிபுடின்னு உணர்ச்சி நிகழ்ந்தா தன்னையும் அறிஞ்சுக்கிட்டு இருக்கும், சிவத்தையும் அறிஞ்சுக்கிட்டு இருக்கும், திருவுருளையும் அறிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஒரு பொருளையே அறியும் போதுதான், ஒன்றிலே அழுந்த போதுதான் நிபம் கிடைக்கும் இல்லையா. நல்லா ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருக்கான், ஸ்வீட் சாப்பிட்டுட்டு ஏ அங்க பாரு, அங்க பாரு டிவியை பார்த்துட்டு அவன் போடாம பாரு, பிடிச்சாம பாரு, அப்படி கிரிக்கெட்லயே உண்டிருந்தான். என்னப்பா சாப்பிட்டையே, வீட்டுல அம்மா செஞ்சு கொடுத்துருப்பாங்க, என்ன எப்படி எப்படி இருக்கு, அல்வா செஞ்சு கொடுத்துருக்கான், அல்வா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா சொல்ல தெரியாது. ஏன்னா ஒன்றிலே அழுதிட்டான், ஒரே இதையும் சாப்பிட்டு தான் இருக்கான். ஆனா இதில் ஈடுபட முடியாது, ஒரு சமயத்தில் ஒன்றைத்தான் அறிய முடியும், ஒரு சமயத்தில் ஒரு விடத்தை தான் தூக்க முடியும். முத்தியிலையும் அதே நிலைமைதான். அதான் சென்ற இடத்தால் என்று ஒருமையால் கூறினார் பரமேஸ்வரர் எழுதுவார். இடங்கள் புலன்கள் அஞ்சு இருக்க, சென்ற இடத்தால் செல்லாதன ஒருமையில கூறினா ஒரு நேரத்தில் ஒரு புலனையே தூக்க முடியுமா சொன்னார். அந்த மாதிரி அங்க சிவத்திலேயே அழுதணும்னா தன்னை பற்றி என்ன கூட நாம இருக்கக்கூடாது. ஆனால் மூன்று பொருள் இருக்கின்றன, மூன்று பொருள் இருக்கின்றன மற்றவங்க தெரிஞ்சுக்கலாம். ஆனா அந்த முத்தியை அணுவிக்கின்ற ஆன்மா, ஆஹா மூன்று பொருள் இருக்கின்றன, ஒரு பக்கம் பாசம் அது சக்தி ஒழுங்கு கிடக்கின்றது, இன்னொரு பக்கம் சிவம் இருக்கின்றது, நாம இருக்கின்றோம் அனுபவிக்கின்றோம் அப்படிங்கிற அந்த வேற்று உணர்ச்சியே இருக்கக்கூடாதுங்க. தானே சிவம், அறியும் அறிவே சிவமுமாம் அப்படின்னு சிவமுமாம்னு ஒரு உண்மையும் போட்டுக்கிட்டார். அவருடைய மெய்ப்பொருளை உணரணும்னு சிவம் ஆகியும் சிவம் ஆகாமை உணர்த்தியவாறு நம்ம சுவாமி எழுதுவார். என்ன உரைங்க இங்க, அப்படி பற்றுக்கோடுங்க அதுதாங்க. அல்லது அவர் நச்சினாக்கு அருமையா சொல்வார் பார்த்தீங்களா, குன்று முட்டிய குறிய போலவும் குறிச்சி புக்கம் ஆண் போலவும் மாணாக்கர் இடர்படுவர் மாதிரி நமக்கு வந்து அப்படி பல கொள்கைகளை ஏற்கனவே கேட்டிருப்போம். சுவையான போதும் படிக்கும் போது என்னதான் மிகண்டா சொல்ல வராரு நமக்கு புரியாது, அவர் தெளிவா சொல்றாரு நம்மளால வாங்கிக்கிட முடியாது. சுவாமிகள் அப்படி அப்படி உணர்த்துகின்ற இவன் பொருளால இவன் சிவபெருமானவே ஆயிரல, ஆனா இவன் தான் ஒரு பொருள் இருக்கின்றேங்கிற ஒரு உணர்ச்சியை கூட விடுத்து அவன் சிவத்தோடு ஒற்றுமைப்பட்டு விட்டான். அந்த ஒற்றுமை உடைந்த வழி குடாகாயமும் புறாகாயமும் ஒன்றுபடுதல் போல அல்ல. சரி சார், இந்த உதாரணம் உனக்கு பிடிக்கலையா, சரி உனக்கு குடம்னா பிடிக்காது போலுக்கு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பை பாக்குறீங்க, இரவு நேரத்தில் ஒரு கம்பை ஊனி வச்சிருக்காங்க, அந்த கம்பை பாக்குறீங்க, அது கம்பு போலவும் தெரிகின்றது மனிதன் போலவும் தெரிகின்றது, குற்றியோ மகனோமாங்க இல்லையா. அந்த அப்ப அந்த கம்பு வந்து மனிதன் மாதிரி தெரியுது பாருங்க, அந்த மாதிரி திரிவு காட்சி ஒற்றுமையா, இந்த கம்புக்கும் அந்த மனிதனுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்க போய்தான் அது மனிதன் மாதிரி தெரியுது. ஏன்னா இந்த ஒற்றுமை இல்ல, ஆனாலும் ஒரு திரிபுணர்ச்சி ஏற்படுத்துகின்றது அந்த ஒற்றுமைய, அந்த மாதிரி திரிபுணர்ச்சியா அந்த ஒற்றுமையானா சம்பந்தமே கிடையாது நமக்கு. இதெல்லாம் நம்ம ஆன்மாவும் உள்பொருளுமோ சிவம் உள்பொருளுமோ இதுவும் பொருந்தாது. அப்ப மண் வந்து குடமாகும் போது அந்த மண்ணின் திரிவுதான் குடம், அத மாதிரி ஆன்மா திரிந்து வேறுபட்டு அது சிவமாகின்றதா? அப்படியும் ஆகவில்லை. அப்பமும் பொருளால ஒண்ணுன்னு ஆயிரும். பொருளால ஒண்ணுன்னு வரத உதாரணங்களை போன நம்ம கவனமா வெளியேதள்ளிடுவோம், இங்க வராத போ, இந்த செக்ஷனே வேற இங்க வராதன்றோம். அப்புறம் என்ன சொல்றான், என்னெல்லாமோ சொல்றான்னு வைங்களேன். இது நம்ம நாம சொல்லக்கூடிய ஒற்றுமை என்ன, இப்படி 14 பேர் ஒற்றுமை சொல்றாங்க இருக்கட்டும் அதெல்லாம், ஆனா ஒண்ணு ரெண்டா நமக்கு தெரியணும். ஏன்னா நாமளே இதுல ஏதாவது ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கலாம் இல்லையா. அதனால தீ, அதாவது இந்த இரும்ப வந்து நல்ல தீர காய்ச்ச பிறகு இந்த தீ மாதிரி அந்த இரும்பு கம்பியும் சுடுது இல்லையா. அப்படி அந்த தீயோடு இரும்பு ஒற்றுமைப்பட்டது போல அப்படியா? அதுவும் அல்ல. எல்லாம் நாம ஒவ்வொரு ஏவி பற்றி சொல்லுவோம், அவ்வளவு நுணுகி நம்ம உள்ள போகல இருக்கட்டும், அதே இடத்துக்குள்ள நம்ம போகல. ஆனா இந்த மாதிரி ஒற்றுமைகள் எல்லாம் நமக்கு சொல்லல, அப்ப எந்த மாதிரி ஒற்றுமையை சொல்றோம் அப்படின்னு அறியக்கூடிய ஆவல் நமக்கு இருக்கும். அப்ப தெளிவா சொல்றார், என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சிவபெருமான் இவ்வளவு காலம் இன்னைக்கு தானே நீ வந்து இந்த ஞானாசனுடைய உபதேசத்தை எல்லாம் பெற்று இந்த தத்துவ கூட்டங்களை எல்லாம் நீங்க பெற்று பாசஞான பசஞானங்களை எல்லாம் விடுபட்டு சிவஞானத்தையே சார்பாக கொண்டு இப்போதல்லவா நீ சிவதரிசனம் செய்து கொண்டிருக்கின்றாய், இப்போதல்லவா இந்த மேன்மையான நிலையை அடைந்திருக்கின்றாய், இதுக்கெல்லாம் முன்னால பிறவிகளில் உணர்ந்து கொண்டிருந்தாயே, அப்பமும் இதே திருவருள் தான உன் அறிவுல தங்கியிருந்திருக்கு இல்லையா? சிவபெருமான் சொல்ற இதே திருவருள் தான உன் அறிவுல தங்கியிருக்கு. அந்த திருவருள் உனக்கு என்ன செஞ்சிருக்கு? கருவிகளின் வாயிலாக உலக விடயங்களை உணர்த்தி வந்தது இல்லையா? ஆனால் அந்த திருவருள் தன்னை எப்பொழுதாவது காட்டியிருக்கின்றதா? காட்டவே கிடையாது. என்ன, எல்லாம் நாமே அறிகின்றோம், நாமே செய்கின்றோம், எல்லாம் நம்மளாலதான் நடக்கு அப்படிங்கிற உணர்வு தான். திருவருள்ங்கிற பேச்சே இந்த மாதிரி ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் வந்தா தானே திருவருளை பேச போறான்னு நினைக்க போறான் இந்த மாதிரி ஆளு இல்லையா? அல்லது திருவருளை யாரும் நினைக்க போறேன். ஆகையினாலே அந்த திருவருள் இவ்வளவு காலமும் நீ பிறவிகளில் எல்லாம் உடன்ற காலம் எல்லாம் தான் ஒரு பொருள் இருப்பதையே காட்டிக்கொள்ளாமல் ஆன்மா ஆன்மா என்றே ஒற்றித்து நின்றதல்லவா? ஆன்மாவோடு ஆன்மாவோட ஆன்மாவாக தான் தான் ஆன்மாவே என்று சொல்லும்படியாக அந்த திருவருள் ஒற்றித்து நின்றதல்லவா? திருவருள்னா என்ன? அந்த சிவம் தான். சிவம் தான் ஒரு பொருளை இருக்கின்றோம் என்றே காட்டிக்கொள்ளாமல், அந்த காட்டிக்கொள்ளாதனால ஆளுக்கு ஒரு கருத்து பேசுறான் இல்லையா? வேறு வேறு பரம்பொருள், அதுக்கு மேல பரம்பொருளாவது ஒன்றாவது ஒன்னும் கிடையாது. என்ன அந்த ஆன்மாவோட ஆன்மாவும் அந்த பரம சிவம் தான் ஒட்டிட்டு இருக்கான். என்ன செய்ய, அந்த ஆன்மாவை அப்படி வளர்க்கின்றான். மெதுவா வருவாங்க, வேற என்ன வரட்டும். அப்படி அந்த சிவமானது தான் ஒரு பொருள் உண்டு என்றே காட்டிக்கொள்ளாமல் அந்த ஆன்மாவோடு ஆன்மாவாகவே விளங்கியது. ஒவ்வொரு ஆன்மாவிடமும் அந்தந்த ஆன்மாவாகவே விளங்கியது ஒரே சிவ பரம்பொருள். தான் ஒரு பொருள் உண்டுனே காட்டிக்கிறாங்க. அதைத்தான் நம்ம படிச்சோம் இரண்டாவது விதத்தில். அவையே ஆய் சிவபெருமான் எப்படி விளங்குகின்றானா? அந்த ஆன்மாக்களே ஆகவே விளங்குகின்றான். தான் ஒரு பொருள் உண்டுங்கிறதே அங்க காட்டிக்கொள்ளல, அந்த ஆன்மாவோடு அப்படி ஒற்றுமைப்பட்டு நின்றான், ஒற்றித்து நின்றான். அதுதான் எங்க உதாரணம். அந்த சிவம் எப்படி தான் ஒரு பொருள் உண்டு என்றே காட்டிக்கொள்ளாமல் அந்த ஆன்மாவோட ஆன்மாவாக அந்த ஆன்மாவே தான் என்று அந்த ஆன்மாவிடம் ஒற்றித்து நிற்றல் போல அந்த பெத்த நிலையில் அப்படி அவன் இருந்தா இல்லையா சிவபெருமான், அதே மாதிரி இம்முத்து நிலையில் ஆன்மாவாகிய நீ தான் ஒரு பொருளே இல்லை என்கின்ற சொல்லும்படியாக இந்த சிவத்தோடு சிவமாக ஒற்றித்து நிற்பாயாக. அங்க சிவம் வந்து ஆன்மாவாகவே ஒற்றித்து நின்றதுனாலே விடய போகம் விளைந்தது. இங்கே ஆன்மாவானது சிவம்போ சிவத்தோடு சிவமாக தான் ஒரு பொருளே இல்லை என்று சிவமாகவே ஒற்றித்து நிற்கும் போது சிவபோகம் விளையும் என்று எப்படி உதாரணம் பாருங்க. இதுக்கு என்ன உதாரணம் சொல்லப்படுறாரோ, 14 உதாரணமும் இல்லைன்றார். என்ன உதாரணம் சொல்லப்படுறாரோ, உதாரணம் நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கு. அதுதான் நிலை மாறுகின்றது. எவ்வளவு தானே எல்லாம் நினைச்சது ஆன்மா, பின்னால சிவம் தான் காட்டிக்கொள்ளாம இருந்தது. இப்ப சிவதரிசனம் கிடைச்சாச்சு, சிவம் தன்னை காட்டிக்கொண்டது, சிவதரிசனம் நிகழ்ந்தது. 9 சூத்திரத்துல ஆன்மா என்ன செய்யணும்? ஆகா இந்த சிவம் அல்லவா, அறிவுக்கு அறிவாக இருக்கின்ற சிவம் அல்லவா, இவ்வளவு விடயபோகங்களை உணர்த்தினார், இவ்வளவு சரியக்கிறவங்களாக தவநிலையில் நம்மை செலுத்தினார், செலுத்தி போது ஆச்சாரியனாக வந்து உணர்த்துகின்றார், உணர்த்தி நமக்கு தரிசனமும் அளிக்கின்றார். அப்போ இந்த சிவமே நாம் என்று இதனோடு ஒற்றித்து நின்றால்தான் அந்த சிவபோகத்தை அனுபவிக்க முடியும். அதைத்தான் ஏகனாகி நிற்றல், ஏகனாகி நிற்றல். சிவம் சிவம் ஏகன்னா ஒன்று, ஒரு பொருளாக சிவமே நாம் என்ற ஒரு நிலையிலே ஒற்றித்து நிற்றல். இவங்களையும் ரெண்டு பொருள் இருக்குங்க, சிவங்கிற ஒரு பொருள் இருக்கு, அதனோடு ஒற்றித்து நிற்கும் பொருளாக ஆன்மா இருக்கு. எப்படி ஒற்றித்து நிற்கணும்? பெத்தத்தில், அதாவது கட்டு நிலையில் சிவம் தான் ஆன்மாவே என்று ஒற்றித்து நிற்றல் போல. அவனே அவனே யாரே? சிவபெருமான் தானேன்னு விளங்கின, தானே ஆன்மா. அவன் நாம் என்று சொல்லும்படியாக நாமே என்று அவன் விளங்கினான். தன்னை காட்டிக்கொள்ளவே இல்லாம, எல்லாம் நாம் தான், நாம தான் அதிகம் வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவன் தன்னை காட்டிக்கொள்ளாமல் தாம் தாமாகவே அவன் விளங்குகின்றானே அந்நெறி, அந்த நிலையை போல. நெறிங்கிறது இங்க ஓம உருபுங்க. அவனே என்பதில் உள்ள ஏகாரம் பெருநிலை, தானே என்பதில் உள்ள ஏகாரம் தேற்றம் அப்படின்னு சுவாமி எழுதுவார். இலக்கண குறிப்பிலையும் இவ்வளவு இன்பம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம சாத்திரம் படிக்கும் போதுதான் உணர முடியுது. பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதுதான் இலக்கண குறிப்புன்னா அது என்னமோ பெரிய சுமை அப்படின்னு மாதிரி இருந்து ஆசிரியர் எவ்வளவோ அரும்பாடுபடுத்த நடத்தினார்கள், ஆனாலும் உணர முடியல அவனை வாய்க்கல. தமிழாசிரியர்களும் மாடல் கிளாஸ் வந்து இலக்கணம் நடத்துவார், கண்டாலே ஓடி போவோம். இப்ப அதெல்லாம் கோட்டை விட்டோமே அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப இலக்கண குறிப்பு சுவாமி சொல்லும் போது என்ன ஆனந்தமா இருக்கும். அவனே என்பதில் உள்ள ஏகாரம் பெருநிலை, தானே என்பதில் உள்ள ஏகாரம் தேற்றம். சும்மா இந்த மாதிரி ஒரு சில தெரிஞ்சுக்க தப்பு இல்லை, மேற்கொண்டு அதை என்னன்னு பாருங்க. சிலருக்கு புரியும், வசிக்கலாம், இருக்கட்டும், கருத்துக்களையாவது வாங்கிக்கொள்ள வேண்டும். அப்படி அந்த சிவபெருமான் கட்டு நிலையிலே தான் ஆன்மாவே என்று சொல்லும்படியாக, தான் ஆன்மாக்களே என்று சொல்லும்படியாக அவையேயாய் ஒற்றித்து நின்றது போல இந்த முத்தி நிலையிலே இந்த சிவ தரிசனத்தை உணர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த ஆன்மா தான் சிவமே என்று ஒற்றைத்து நிற்குமே ஆனால் அது முத்து இன்பத்தை அனுபவிக்கும் தகுதியை பெறும். என்ன ஆனால் இந்த நிலையிலிருந்து வலுவாகவும் இருக்கணும். ஏன்னா ஒரு உயர்ந்த நிலைக்கு போனா வலுவுதல் வந்து எளிது, தாழ்ந்த நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு போறதுதான் சிரமம். ஒழிய உயர்ந்த நிலையை தக்க வைத்துக் கொள்வதுதான் கடினம், அதிலிருந்து வலிவு விடுதல் வந்து எளிது. வலிவிடக்கூடாதுன்னு வலியுறுத்துறார், நம்ம உலக வாழ்க்கையில வலியுறுத்துறார். சாண்டானிலிருந்து இறங்குவது எளிது. அதே மாதிரிதாங்க இங்க அந்த சாண்டான்மையெல்லாம் கடந்து சிவநெறியாக தவங்களை எல்லாம் செய்து அதன் பயனாக ஞானாசிரியன் கிடைக்க பெற்று இப்போது பாசஞான பசஞானங்களிலிருந்தான் நீங்கி அந்த திருவுருளையே பற்றக்கூடாக கொண்டு சிவனை தரிசித்துக் கொண்டிருக்கின்றான். இது எவ்வளவு பெரிய மேலான நிலை! இதுக்கும் மேலான நிலை. அந்த சிவ தரிசனத்தினாலே பேரின்பமாகிய முத்து இன்பம் கிடைக்கவில்லை. அது கிடைக்கணும்னா தான் சிவம் தரிசனம் நிகழ்கிறது அப்படிங்கிற அந்த வேற்றை உணர்ச்சியில் நான் கடந்து இதுவரை இந்த கற்றின் நிலையில் இந்த சிவமானது அவையாய் விளங்கியது போல இந்த முத்து நிலையில் இந்த சிவ தரிசனம் செய்கின்ற ஆன்மா அந்த சிவமேயாய் ஒற்றுமைப்பட்டு நின்றால் அப்போது அது ஏகனாக இல்லை என்ற நிலையை அடையும். இதுதாங்க சிவ யோகம் என்ற நிலை. நாம சொல்ற யோகம் இதுதான். இந்த யோகத்தான நமக்கு நம்ம வந்து சேரணும். இது நம்முடைய லட்சியம். இதை செய்ய சேரணும்னா நம்ம சரியே கிரியா யோகங்களை நிகழ்த்தணும். சரிய கிரியா யோகம் அங்க ஒரு யோகம் வருத அப்படின்னா இதெல்லாம் வந்து நம்ம பாவனையில நிகழ்த்துறோம். இங்க அனுபவத்திலே நிகழுது. சிவ தரிசனமே நிகழ்ந்தாச்சு. சாட்சாத் சிவபெருமானே தரிசிச்சாச்சு இந்த ஆன்மா, ஒன்பது ஆன்மா. அதே போது தான் சிவமே என்று ஒற்றுமைப்பட நிற்கின்றது. இது ஏகனாகி நிற்றல் சிவயோகம். இன்னொரு விதமா சொல்லணும்னா தெளிதல். கேட்ட சிந்தித்தல் ஒரு வருஷம் வந்தது பாத்தீங்களா, அதுல இது தெளிதல். இதுக்கு அப்புறமும் இருக்குங்க அந்த நின்மல அஞ்சவத்தை சொல்லியிருக்க பாத்தீங்களா, அதுல இது எத்தனாவது அவத்தை அப்படிங்கறத நீங்க தாங்க ஆர்வமா இது பண்ணணும். நானே சொல்லிட்டு இருந்தோம்னா ஒவ்வொன்றும் எக்ஸ்ட்ரா லோட் ஆகும், உங்களுக்கு அது வந்து களைப்பை தரும். வகுப்புலேயே நான் வந்து ஒரு பொருளை தான் வரையறை செய்யணும்னா அதை பற்றிய முன் விவரங்களை சொல்லி அந்த மாணவனே வரையறை செய்ய வேண்டும் அப்படிங்கிற வகையில தான் போவேன். அவனே அந்த வரையறையை பண்ணிட்டான்னா அவன் அந்த வரையறையை மறக்க மாட்டான். நாமனால சொல்ல சொல்ல அவனுக்கு லோடு மெமரி சேர்ந்துகிட்டே இருக்கும் நினைவுல. ஆகவே ஒரு அஞ்சவத்தை ஒரு வரிசை சொல்லியிருக்காங்க முத்திநிலையில. அந்த அஞ்சவத்தில இந்த ஏகனாக நீட்டிருந்தது எத்தனை அவத்தை, அதெல்லாம் நீங்க கொஞ்சம் முயலணும். மேற்கொண்டு நீங்க படிக்கணும். ஐயா போகும்போது அதெல்லாம் சொல்லிட்டு போனாங்க, எங்கெல்லாம் செய்தித்தாளன் உள்ளிருக்கோம் அப்பெல்லாம் அதை படிக்க வேண்டும். சிவாலய வழிபாடு சோமவாரம் பிரதோஷம் வந்தா இயன்றவரை போய்விட வேண்டும் சொல்லிட்டு போனாங்க இல்லையா, அருமையா சொன்னாரு. அது மாதிரி சொல்றேன். அப்படி சிவனோடு ஒற்றுமைப்பட்டு ஏகனாய் நிற்கின்றது சிவமே என்று நிற்கின்றது. தான் ஒரு பொருள் இருக்கின்றோங்கிற உணர்வே இல்லை. இந்த நிலை வந்து நீடித்து இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா அது தன் பணியை எல்லாம் சிவபெருமானுடைய பணி என்றே கொள்ள வேண்டும். தன் செயலை எல்லாம் சிவன் செயல் என்றே கொள்ள வேண்டும். ஏன்னா தன் செயல்கள் நினைவு வந்துட்டான் அப்ப இவன் அறியாம அந்த ஏகனாக நிற்றலை விட்டு இறங்கிட்டான்னு அர்த்தம். ஏன்னா தன் செயல்னா எனது செயல், எனதுங்கிற உணர்வு வந்துட்டாலே அப்புறம் நான்கிற உணர்வு வந்தாச்சுன்னு அர்த்தம். அந்த நான்கிற உணர்வு வரப்போய் தானே எனதுங்கிற உணர்வு வருது. இந்த நிலையை சொல்றாருங்க வள்ளுவர். ஆளாளுக்கு பிடிச்சிட்டு உலக நிலையில வச்சு பேசிட்டு இருக்கோம் அந்த குரல் எல்லாம். இந்த நிலையை சொல்றாரு அவர். எந்த அதிகாரத்துல சொல்லியிருக்காரு? சும்மா போட்டுட்டு இல்லவையிலே சொல்லியிருக்காரு அதெல்லாம். அப்போ எப்ப என் செயல்ங்கிற உணர்வு வந்துட்டோம் அப்ப உங்களுக்கு வந்து நான் அப்படிங்கிற உணர்வு அங்க வந்தாச்சுன்னு அர்த்தம். அதான் இந்த ஒன்பதாம் சூத்திரத்தில் உள்ள ஆன்மாவை பேசுறோம். ஒன்பதாம் சூத்திரம் பத்தாம் சூத்திரத்துல ஒற்றித்தில் இருக்கின்ற ஆன்மாவை பத்தி பேசிட்டு இருக்கோம். அந்த ஆன்மாவிற்கு என் செயல் அப்படிங்கிற நினைவு வந்தா அந்த சிவத்தோடு ஒற்றித்தில் இருக்கின்ற நிலையை வந்து கொஞ்சம் பிறந்துட்டுன்னு அர்த்தம். ஏன்னா அவன் யான்ங்கிற ஒரு உணர்வு அவன் அறியாமலே வந்துடும். அது அறியாமலே வந்துட்டுன்னு எதை வச்சு தெரிஞ்சுக்கிறதுன்னா எப்ப இந்த ஆன்மா என் செயல் நினைக்கோ அப்ப அதை வச்சு அந்த ஆன்மா தெரிஞ்சுக்கலாம். ஆகா நான்கிற ஒரு நிலை வந்துட்டுதே, அப்ப சிவத்தோடு நாம் ஒற்றுமைப்பட்ட நிலை பிறந்து விட்டதே. ஆகவே அந்த ஒற்றுமைப்பட்டு நிற்கின்ற அந்த நிலையிலே, அந்த ஏகனாக நிற்கின்ற அந்த நிலையிலே ஆன்மா தன் செயலையெல்லாம் சிவபெருமானின் செயல் என்று கொள்ள வேண்டும். அதான் அரண் பணி நிற்றல். கண்ணுவேலையா அவர்கள் அருமையாக சொன்னார். அந்த கண்ணோட்டத்தை கூட நான் சந்திக்கவில்லை. அவர்கள் சொன்னார் இல்லையா, இறைபணி, இறைபணியில் நிற்கின்றோம். இறைபணி வேறு, இறைவனுக்கு செய்யும் பணி வேறு. இறைவனுக்கு செய்யும் பணி அதனுடைய தவங்கள் சரியக்கிறவங்களும் நம்ம இறைவனுக்கு செய்யும் பணி. இறைபணி என்பது என்ன? தன் பணியெல்லாம் அவன் பணியாகவே கொள்ளுதல். அது நம்முடைய நால்வர் பெருமக்கள் 63 இவர்கள் தான் இறைபணி நின்றார்கள். நாம இறைவனுக்கு பணி செய்து அந்த நிலையை அடையணும். அந்த நிலையை அடையணும்னா இறைவனுக்கு பணி செய்துதான் அடைய முடியும், தவங்களை செய்துதான் அடைய முடியும் இல்லையா. ஆகையினாலே அந்த இறைபணி நிற்றல், அந்த ஏகனாக நிற்றல் வலுவாம இருக்குங்க. அதான் ஏகனாகி இறைவனி நிற்க, ஏகனாகி இறைவனி நின்றால் அப்படின்னு அர்த்தம் சொன்னாங்க. ஏகனாகி இறைவனி நிற்கன்னு இருக்கு பாத்தீங்களா, நின்றால் நிற்பின் அப்படின்னு சொல்லுவார் யாரு, ஸ்ரீராம சுவாமி. அப்படி ஏகனாக இறைவனி நின்றால் என்ன பயன்? ஏன்னா அது பயன் இல்லை அல்லவா. இந்த சூத்திரம் 10 எதுல இருக்கு? பயனில் இருக்கு. என்ன பயனா? மலமாஜை தன்னோடு வல்வினை இன்றே மும்மலங்களும் நீங்க பெறும். மலமாஜை தன்னோடு வல்வினை இன்றே இன்றேன்னு ஒருமையில சொன்னார் அப்படின்னா வல்வினையத்தான் அங்க முதன்மை வச்சுக்கிட்டாரு. அங்க ஒரு உருப்பெல்லாம் போட்டிருக்காரு. மலமாஜை தன்னோடு வல்வினை அப்படிங்கும் போது மொத்தத்துல ஒருமைதான் சுவாமி அதை சொல்றாரு. அதனால இன்றேண்ணா மலமாஜை தன்னோடு வல்வினை இன்றே. இப்போ ஒரு ஐயப்பாடு உங்களுக்கு வரும், வரணும். என்ன அப்படின்னா மும்மலங்களையும் விட்டால்தானே இந்த ஆன்மா சிவ தரிசனமே செய்ய முடியும். ஏன்னா அவன் பதிஞானத்தால் மட்டுமே தரிசிக்கப்படுவான்னு ஆறாம் சூத்திரத்திலே சொல்லிட்டாரு. பாசஞான பசுஞானங்களையும் வச்சுக்கிட்டு பதிஞானத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா? பாசஞான பசுஞானங்களை கைவிடுக ஒன்பதாம் சூத்திரம் சொல்லுது. ஊனக்கன் பாசம் உணரா பதியை அப்படின்னா என்ன அர்த்தம்? அதனால உணர முடியாது. அந்த ரெண்டு ஞானத்தையும் கைவிடு. ஞானக்கண்ணினில் பதிஞானமாக பதிஞானத்தையே கண்ணாக கொண்டு அறிவிலே தியானிப்பாயாக.